السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين، ما بعد. الحمد لله نمودي سيرة بارت تدري نعمل معها புதன் கிழமைதான் இந்த பாடத்தை செய்து வந்தோம். மஹல்லாவாசிகள் இன்னும் ஏரியாவை சேர்ந்தவர்கள் திங்கிழமை செய்தால் எல்லாருக்கும் வசதியாக இருக்கும் என்ற ரிக்வஸ்டின் அடிப்படையில் அதே திங்கிழமை நாளைக்கு நாங்கள் மாத்திருக்கோம். தொடர்ந்து செஞ்சு வந்த பாடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்துக்கு முன்னால நுபுவத் நபித்துவம் கிடைப்பதற்கு 3-4 வருடங்களுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடவடிக்கைகள், அவருடைய அமல்கள் எப்படி இருந்தது என்ற விடயங்களை நாம் முஜாகரா செய்தோம். போன கிழமை நான் சொன்னேன், நுபுவத்துடைய தாவத்துடைய ஆரம்ப கட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை செய்யற நேரத்தில் ஆரம்ப கட்டமாக எந்த முறையில் தாவத்தை செஞ்சாங்க என்ற விடயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம் என்று சொன்னேன். ஆனால் இந்த கிழமை நான் சில விடயங்களை கிதாபில் முதாலா செய்கிற நேரத்தில் இன்னும் சில முக்கியமான சில விடயங்களை நான் வாசித்தேன், அதை உங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம் என்று நான் நினைக்கிறேன். ஹிஜ்ரத்துக்கு முன்னாலேயும் நபித்துவத்துக்கு முன்னாலேயும் குரேஷியலிடத்துல மக்கால இன்னும் மதீனால இன்னும் சில இடங்கள்ல இஸ்லாம் என்றா ஒரு அல்லாவை நம்பி வாழ்ந்த சில மக்கள் இருந்தாங்க. அதுல மூணு பேர் வந்து மிகவும் பிரபலியமாக இருக்குது. அது ஒன்றுதான் போன கிழமை நாம் பேசினோம், வரகத் இப்னு நௌஃபல். அது ஹதீஜா ரலியல்லாஹுனுடைய கசின் வரகத் இப்னு நௌஃபல். அவங்களை பத்தி நாங்க பேசினோம். நுபுவத் முதலாவது வகை கிடைச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹதீஜா ரலியல்லாஹுன்னு அவங்கள்ட்ட தான் கூட்டி போனாங்க. ஏன் ஹதீஜா ரலியல்லாஹுக்கு தெரியும், இந்த மார்க்கத்துடைய விடயங்களுடைய அனுபவம் அல்லது இதனுடைய கருத்து இதை பத்தி அறிவு இவர்கிட்ட தான் இருக்குது, அதனால அவர்கிட்ட கூட்டி போனாங்க. அந்த விஷயத்தை பத்தியும் போன கிழமை நாங்கள் முதாக்கரா செஞ்சோம். இன்னும் ரெண்டு மிக முக்கியமானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நுபுவத்துக்கு முன்னால் இருந்தே அல்லாஹ் ஒருவனை நம்பி அந்த பரிபூர்ணமான இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றணும் என்ற ஆர்வத்தோடு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த மார்க்கத்துடைய தெளிவு இருக்கல்ல, ஏன் நபி அவங்க வந்தில்ல. அது ஒன்றுதான் ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்று சொல்லக்கூடியவர், அவர் குரேஷிய சேர்ந்த ஒரு அரபி மக்காவை சேர்ந்தவர் தான். அவர் என்ன செய்வார்டா, அவர் அடிக்கடி என்ன செய்வார், பல விடயங்கள்ல குரேஷியல் செய்யக்கூடிய ஷிர்கான மார்க்கத்துக்கு அல்லாவுக்கு முரணான விடயங்களை ஈடுபட மாட்டார். அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹுன்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள், அவங்க ரிவாயத் செய்றாங்க, நபியுடைய நுபுவத்துக்கு முன்னால நான் ஜெயித் பின் அம்ர் பின் நுஃபைல கண்டேன். அவர் காபத்துல்லாவல சாஞ்சி கொண்டிருந்து அவர் மக்களுக்கு உபதேசம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க நீங்க இப்ராஹிம் அலி சலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீங்க என்று. ஆனா உண்மையாகவே நீங்க இப்ராஹிம் அலி சலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றல. இங்க இருக்கக்கூடியவங்கல்ல என்னைய தவிர வேற யாருமே 100க்கு 100 இப்ராஹிம் அலி சலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றாங்க இல்ல என்ற கருத்து அடிப்படையில அவங்க சொன்னதாக அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹுன்னு சொல்றாங்க. ஒரு தடவை அங்க எப்படி இருந்துச்சுடா, இப்ப நாங்க என்ன செய்வோம், இந்த காலத்துல அல்லாஹுடைய பேரை சொல்லித்தான் குர்பான் செய்வோம். அங்கேயும் அந்த காலத்துல வழக்கம் இருந்துச்சு. இப்ப தமிழர்கள் போல அவங்களும் அவங்களோட தெய்வத்துக்கு என்ன செய்வாங்க, அவங்களோட தெய்வத்துக்கு குர்பான் செய்வாங்க. அந்த அடிப்படையில் அங்க இருந்த சிலைகளுக்கு குரேஷி அந்த காஃபிர்கள் என்ன செய்வாங்க, குர்பான் செய்வாங்க. குர்பான் செஞ்சு அந்த இறைச்சியில பங்கிடுவாங்க. அப்ப அதை ஆக்கி பங்கிடுற நேரத்துல நுஃபைல் ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்று சொல்லக்கூடியவர் ஒரு தடவை அப்படியான ஒரு சாப்பாட சாப்பிட மறுத்தாங்க. அழகான முறையில ஒரு தாவத்தை சொல்றாங்க. அது முதலாவது அந்த சாப்பாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நபியா அவங்க மறுத்தாங்க. அப்ப அப்படியே தொடர்ல ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவருக்கு கொடுக்கப்படுது, அவரும் மறுத்தாரு. மறுத்து மௌனமாக இருக்குல்ல, அவர் சொல்றாரு, நீங்க செய்யறது இவ்வளவு பெரிய அநியாயம், அல்லாஹ் புரிய வைக்கக்கூடிய மலையினாலதான் தானியங்கள் நல்ல பச்சை பசேல்கள் வளருது. அந்த பச்சை பசேல்களை சாப்பிட்டு வளர்ந்த இந்த ஆடுகளை தான் நீங்க குர்பான் செஞ்சு அல்லாவுக்கு மாத்தமான ஒரு தெய்வத்துக்கு அல்லாவுக்கு மாத்தமான ஒன்றுக்கு நீங்க குர்பான் செஞ்சு நீங்க சாப்பிடுறீங்க. நீங்க செய்யறது ஒரு நியாயமா என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி ஜெயித் வினும் காலத்துல உயிரோட இருக்கல்ல, அதுக்கு முன்னால வஃபாத் ஆகினாரு. ஆனா அவருடைய மகன் சயீத் இப்னு ஜெயித் இப்னு நுஃபைல் என்று சொல்லக்கூடிய ரதி அல்லாஹன் அவருக்கு அல்லாஹ் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுத்தான். சயீத் இப்னு ஜெயித் என்று சொல்லக்கூடியவர் 10 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நன்மாரான்னு சொன்னாங்க. 10 சஹாபாக்கள் நன்மாரான்னு சொன்னாங்க. இந்த 10 சஹாபாக்களும் சொர்க்கவாசி. 10 சஹாபாக்கள் பேரை சொல்லி சொன்னாங்க. இவங்க 10 பேரும் சொர்க்கவாசி. அதுல ஒருத்தர் தான் சயீத் இப்னு ஜெயித். அந்த ஜெயித் இப்னு நுஃபைலுடைய மகன் சயீத் இப்னு ஜெயித் என்று சொல்லக்கூடியவர். இரண்டாவது மிக முக்கியமான ஒருத்தர் தான் சல்மான் அல் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு. சல்மான் அல் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அரபு நாட்டை சேர்ந்தவங்க அல்ல. ஒரு பெரிய ஒரு நீண்ட சம்பவம், அதுல பல பாடங்கள் எங்களுக்கு இருக்குது. அதனால எங்களுக்கும் பல விடயங்களை படிச்சு கொள்ளலாம். சல்மான் அல் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு எந்த நாட்டை சேர்ந்தவங்கடா? அஸ்மஹான் என்று சொல்லக்கூடிய நாட்டை சேர்ந்தவர். அஸ்மஹான் வந்து இந்த காலத்துல ஈரான் என்று சொல்லக்கூடிய ஃபாரசினா பெர்ஷியன், இந்த பெர்ஷியன் எம்பையரா இருந்த இடம் தான் ஈரான். இந்த காலத்துல ஈரானுடைய ஜியோகிராபிக்கல் லொகேஷன் இருக்கு. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சின்ன சஹாபி, ஒரு சின்ன வாலிப சஹாபி. அவங்க சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு முதிர்ந்த வயது அடைஞ்சதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சிட்டாங்க. அதிகமான காலம் வாழ்ந்தாங்க சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு, கிட்டத்தட்ட 100 வயசையும் தாண்டினாங்கன்னு சொல்லி பல ரிவாயத்தில் வருது. சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு முதிர்ந்த வயது அடைஞ்சிருக்கக்கூடிய நிலைமையில அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு போயிட்டு கேட்கிறாங்க, சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு உங்களோட இஸ்லாம், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க சம்பூர்ணமாக ஆரம்பத்திலிருந்து சொல்லி வராங்க. அவங்க சொல்றாங்க, நான் இந்த ஈரான், இந்த அஸ்மஹான் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமம், அந்த ஊர்ல தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அங்க வாழ்ந்த மக்களுடைய அந்த காலத்துடைய மார்க்கம் என்னென்னா மஜூசி. மஜூசின்னு சொன்னா நெருப்பு வணங்கினாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நெருப்பை மூட்டி நெருப்புக்கு இபாதை செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவங்க நினைச்சு கொண்டிருந்தாங்க உலகத்துல இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சக்தி நெருப்பு, நெருப்புக்கு எதையும் அழிக்க முடியும். அதனால நாங்க நெருப்புக்கு வணங்கினோம் என்றால் நெருப்புடைய தீங்குல இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நெருப்புடைய இதுக்கு பயந்து கொண்டாங்க. அதான் அப்பே ஆகப்பெரிய சக்தி நெருப்பு, நெருப்பை வணங்கி கொண்டிருந்தாங்க. இன்னும் சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹுடைய தகப்பன் ஒரு பெரிய ஒரு பணக்காரன், இன்னும் ஒரு ஊருடைய மிக முக்கியமான, அந்த ஊருடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் ஒருத்தராக இருந்தார். எந்த அளவுக்கு இவர் மார்க்கத்தோட அந்த காலத்துல மஜூசி நெருப்பு வணங்கி அந்த மார்க்கத்தோட எவ்வளவு பெரிய நெருக்கம் இருந்துச்சுடா, அவர் எந்த அளவுக்கு மாறிட்டார்னா, எங்கட டேர்ம்ல சொல்றா, பள்ளியில மொஹசின போல. மொஹசின் வேலை என்ன? மொஹசின் வேலை பள்ளியை கிளீன் பண்ணி வைப்பாரு, மாஷால்லா டைமுக்கு அதான் சொல்லுவார். அந்த அளவுக்கு நெருப்பு வணங்கக்கூடிய அந்த வணக்க ஸ்தலத்துல நெருப்பு நூறாம நெருப்ப பத்து வச்சு கொண்டே இருக்கக்கூடிய பொறுப்பு சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு எடுத்துக்கொண்டாங்க. அவ்வளவுக்கு அவருக்கு மார்க்கத்தோட சரியான ஒரு தொடர்பு, சின்ன வயசுல அந்த தொடர்பு இருந்துச்சு. வாப்பாவுக்கு ஒரே மகன், வாப்பாவுக்கு சரியான இறக்க மகனோட வெளியே எங்கேயும் அனுப்ப மாட்டான். உண்டு என்னை நெருப்பு வணங்கக்கூடிய அந்த வணக்க ஸ்தலத்துக்கு போறது, அப்படி இல்லாட்டி வீட்டுக்கு வேலைக்கு ஒன்றுக்குமே அனுப்ப மாட்டார். ஒரு நாள் வாப்பாக்கு என்ன நடந்தண்டா, பாப்பாக்கு பல வேலைகள் இருந்துச்சு. அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஃபார்ம்ல ஒரு கட்டிட வேலை செய்ய வேண்டிய தேவை இருந்துச்சு. அப்ப அவருக்கு உதவிக்கு யாரும் இருக்கல்ல. கட்டிட வேலையை ஈடுபடுற நேரத்துல மகன் அனுப்பி வைக்கிறாரு, நீங்க கொஞ்சம் போங்க, அந்த ஃபார்ம்ல ஆடு மாடு எல்லாம் இருக்குது, அங்க போயிட்டு விஷயங்களை பார்த்துட்டு நேரத்தோட நீங்க வாங்க. மகனுக்கு வாப்ப சொல்றாரு, நீங்க நேரத்தோட திரும்பி வாங்க, ஏன் உங்களுக்கு தெரியும் எனக்கு நீங்க எவ்வளவு அன்புன்னு சொல்லி. எனக்கு எல்லாத்தையும் விட, உலகத்திலேயே எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு மிகவும் நேசத்துக்குரியவர், அதனால டைமுக்கு நேரத்தோட வாங்க. இதுதான் சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹுக்கு வாப்பாட என்னை கண்காணிப்புல இருந்து தனியாக போ கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம். தனியாக போ கிடைச்ச சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, சில வாப்பமார் அந்த பிள்ளைகள் அப்படிதான் வளர்ப்பாங்க. ஓ ப்ரொடெக்ஷன், எங்கேயும் தனியா அனுப்ப மாட்டாங்க, கடைக்கு வீட்டுல இருந்து வெளியே அனுப்புவோம். அந்த அமைப்புல சரியான ப்ரொடெக்ட் பண்ணி வளர்த்தவர் தான் சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு. இவர் வெளியே போற நேரத்துல அப்ப அங்க ஒரு சர்ச் ஒன்று காண்றார், கிறிஸ்தவ மதங்களை கிறிஸ்த மதத்துடைய ஒரு வணக்க ஸ்தல சர்ச்ச காண்டாரு. கண்டத்தோட இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத்துக்கு மிச்சம் காலத்துக்கு முன்னால நான் பேச சம்பவம். அப்ப அங்க மக்கள் வணங்குற சத்தம் இவரு கேக்குது. இவருக்கு மார்க்கம் என்ன, இவருக்கு ஒரு பக்தி. எப்பயும் இவருக்கு என்ன பக்தின்டா, இவருக்கு அல்லாஹ் உண்மையான அல்லாஹ் வணங்கணும் என்ற உணர்வு எப்பயும் இருக்குது இவருள்ள. அப்ப இவர் அந்த சத்தத்தை தொடர்ந்து போறாரு. அங்க போனா அங்க உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து அங்க செய்யக்கூடிய ஓதல்களும் அந்த வணக்கங்கள் இவருக்கு சரியான இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இவர் எந்த வேலைக்கு போனாரோ அந்த வேலையை செய்யாம அங்கேயே உட்கார்ந்துட்டாரு. ராவம் ஆயிற்று. வாப்பா தன மாறி ஆக்கல் அனுப்புறாரு. அங்க தேடி இங்க தேடி இப்ப மகன் திரும்பி வாராரு. திரும்பி வந்து வாப்பா சரியான பதட்டத்தில் இருக்கிறார். பதட்டத்தில் இருக்கிற நேரத்துல மகன்ட்ட கேரு, மகனே நான் சொல்லிதான் அனுப்பினேன், எங்க போனீங்க? மகன் நடந்த சம்பவம் எல்லாத்தையும் சொல்றாரு. இப்படிதான் நடந்த வாப்பா. இன்னைக்கு சொன்ன நேரத்துல வாப்பா உடனே சொன்னது என்னண்டா, மகனே அந்த மார்க்கத்தை விட நாங்க பின்பற்ற மார்க்கம் சிறந்தது, அதனால அந்த மார்க்கத்துல நீங்க எதையும் நீங்க எடுக்க வானம் என்று வாப்பா சொன்ன நேரத்துல இவருக்கு விளங்கிட்டு நெருப்பு வணங்கி இவர் அதை செஞ்சு கொண்டிருந்தாரு. இந்த மார்க்கத்தில் அதை விட கொஞ்சம் உண்மை இருக்குது. ஏன் இது அல்லாஹ்னால் கிறிஸ்த மதம் சொன்னா ஒரு நபியின் மூலமாக அறிமுகப்படுத்தின மார்க்கம், ஆனா பின்னால சில சில மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்ப இவர் உண்மைக்கு சொன்னாரு, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமா சொல்ல. அந்த டைம்ல எல்லாரும் மக்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையான அல்லாஹ் யாருன்னு தெரியாது, விளப்பம் இல்ல. சத்தியமாக அந்த கிறிஸ்த மதம் அந்த மார்க்கம் நாங்க பின்பற்ற மார்க்கத்தை விட சிறந்த ஒரு மார்க்கம் என்று சொல்லிட்டாரு. வாப்பா யோசிக்கிறாரு, மகன் இப்ப எங்கட மார்க்கத்தை விட்டு அந்த மார்க்கத்தை போயிட்டுவாருன்னு சொல்லி பயத்துல வாப்பா என்ன வீட்டுல லாக் பண்ணி வைக்கிறார். திரும்ப எங்கேயும் அனுப்புறாரு இல்ல. சல்மான் பாரிஸ் இருந்தான வீட்டுல லாக் பண்ணி வைக்கிறாரு. இவர் என்ன செய்யறாரு, வீட்டுல இருந்து கொண்டு ஒரு கடிதம் அனுப்புறாரு சேச்சிக்கு. வீட்டுல இருந்து கொண்டு சேச்சிக்கு ஒரு கடிதம் அனுப்புறாரு. என்ன கடிதம் என்றா, அந்த சர்ச்ல இருந்து அவர் ஒரு கேள்வி கேட்டார். அந்த ஈக்கிற நேரத்துல நீங்க இந்த பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கம் இதனுடைய ஆரம்பம் எங்க இருக்குது, இது எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண மார்க்கம் கேட்டார். அப்ப சொன்னாங்க ஷாம், அதுதான் பலஸ்தீன் சிரியா. அந்த டைம்ல பலஸ்தீன் சிரியா எல்லாம் சேர்ந்துதான் ஷாம், பலஸ்தீன்ல இருந்துதான் ஆரம்பம். ஏ ஈசா அலி இஸ்லாம் அந்த இடத்துல தான் வந்தாங்க, அதுதான் அதனுடைய ஆரம்பம் சொல்லி அந்த அந்த சர்ச்ல இருந்தவங்க சொன்னாங்க. அதுவர் கடிதம் ஒன்று எழுதி அனுப்புறாரு. அந்த ஷாம்ல இருந்து அந்த பலஸ்தீன்ல இருந்து யாராவது வந்தாங்க, இந்த பிராணிகள் யாராவது வந்தாங்க, எனக்கு நீங்க மெசேஜ் தாங்க, எனக்கு அந்த இடத்துக்கு போகணும் ஆசை. இவருக்கு உண்மையான மார்க்கத்தை தேடிக்கொள்ளணும், அதை படிக்கணும் என்ற ஆசை தேட்டம் கடிதம் அனுப்புறாரு. இப்படி கொஞ்சம் காலம் வீட்டுல இருக்கிற நேரத்துல ஒரு 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 என்ன ஒரு படம் உண்டு, ஒரு கூட்டம் உண்டு, வியாபார கூட்டங்கள் உண்டு, கூட்டம் உண்டு. அங்க பலஸ்தீன்ல இருந்து ஷாம்ல இருந்து இங்க வா, இங்க வாழ்ந்த நேரத்துல சேர்ச்சு இவருக்கு மெசேஜ் கொடுக்கப்படுது. இவர் எப்படியோ என்ன செய்யறாரு, வீட்டுல இருந்து பாஞ்சி வந்து அந்த கூட்டத்தோட சேர்ந்து அவர் பிரயாணம் செய்யறாரு ஷாமுக்கு, பலஸ்தீனுக்கு. சல்மான் அல் பாரசி ரலியல்லாஹுவாங்க அஸ்பஹான்ல இருந்து அப்படியே பிரயாணம் செய்யறாரு ஷாம். ஷாம்ல போன நேரத்துல அங்க போயிட்டு அவர் கேட்கிறாரு, உங்கள உங்களோட மிச்ச மார்க்கத்தை அதிகமாக படிச்சவர் யாரு, பெரிய ஷேக் யார், உங்கள்ட்ட பெரிய ஷேக் யார், அவர்கிட்ட எனக்கு படிக்கணும் மார்க்கத்தை. அப்ப அவங்க எல்லாரும் உத்தர காட்டுறார், இவர் தான் எங்கட பெரிய சர்ச், இவர் தான் எங்கட பெரிய ஷேக், இவர்கிட்ட நீங்க படிங்க. அப்ப இவர் இவர்கிட்ட இருந்து பல விஷயங்களை படிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல அவர் ஒரு பெரிய படிச்சாளி, நல்ல எல்ம் இருந்த ஒரு அறிவாளியாக இருந்தாலும் ஒரு கெட்ட மனிதன். என்ன கெட்ட மனிதன்டா, அவர் அந்த அல்லாஹ் எங்களையும் மக்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும், மக்களிடத்துல நல்லவர், ஆனா அவருடைய உள்ரங்கம் கெட்டவராக இருந்தார். மக்கள் எல்லாம் இவர் ஒரு மார்க்கத்துடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அவர் என்ன செய்வார்னா, மக்களுக்கு ஏழு மக்களுக்கு நீங்க சதக்கா கொடுக்கணும், ஜக்காத் கொடுக்கணும் என்ற அடிப்படையில பணத்தை வாங்கி அவர் அவருடைய தேவைக்கு வச்சு கொள்வார். இது இவருடைய பழக்கம். அந்த சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அவரோட இருக்கிறாரு. இருக்கிற நேரத்துல பல விஷயங்களை படித்து கொண்டு இருக்கிறார். ஆனா இவருக்கு விளங்குது, இவர் ஒரு கெட்ட மனிதன். ஆனா அவர் படிக்கிறத உடல்ல, இதான் ஒரு மிக முக்கியமான எங்கட விஷயங்கள் என்ன நடக்கிறா, ஒரு மனுஷனுடைய குறைய கண்டத்தோடு அவரை ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ற, ஒரு மனுஷனுடைய தவற கண்டு அவர் ஒரு ரெண்டு தவறு மனுஷன் இருக்கும், அதை ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ண கூடாது. அவர்கிட்ட சில நல்ல விஷயங்களும் இருக்கும். அவர் மௌனமாக இருந்து பல விஷயங்களை படிச்சு கொள்றாரு. அவரும் ஒரு முதிர்ந்த மனுஷன். அவருக்கு இனி மரணம் நெருங்கி வஃபாத் ஆகிறார். வஃபாத் ஆகிற நேரத்துல மக்கள் எல்லாம் சேர்ந்து இவருக்கு பெரிய ஒரு இனி அவருடைய பெரியல் என்ன, அவருடைய கடைசி காரியங்களை பெரிய அமைப்புல செய்யணும் ஏற்பாடு செய்யற நேரத்துல இவர் மக்களுக்கு எல்லாம் சொல்றாரு, நீங்க எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க ஒரு நல்ல மனுஷன் என்று. ஒரு நல்ல மனிதன் அல்ல இவர், ஒரு கெட்ட மனிதன். இவர் இப்படி இப்படி விஷயங்களை செய்யறாரு. மக்கள் கேட்கிறாங்க, இதுக்கு என்ன ஆதாரம், ப்ரூஃப் என்ன, சொல்ல வாங்க நான் காட்டுன்னு சொல்லி எந்த இடத்துல தங்கங்களை எந்த இடத்துல பணங்கள் எல்லாம் சேகரித்து வைக்கிறாரோ அந்த இடத்துக்கு கூட்டி போயிட்டு காட்டுறாங்க. காட்டுறாரு, இந்த பாருங்க நீங்க கொடுத்த பணம் எல்லாம் இவர் இவர்டத்தைதான் வச்சு கொண்டிருக்கிறாருன்னு காட்டுற இடத்துல மக்களுக்கு சரியான ஆத்திரம் வந்து மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவரோட உடல்ல குருசிஃபை பண்ணாங்க. ஒரு காஸ்ட்ல அப்படி அடிச்சு அந்த உடலுக்கு கல்லால அடிச்சாங்க. அதற்கு பின்னால மக்கள் எல்லாம் சேர்ந்து உண்மையான ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்லொரு ஒரு பிரீஸ்ட், ஒரு நல்ல ஒரு பிரீஸ்ட் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த சேர்ச்சுக்கு முக்கியமான ஒருத்தராக வைக்கிறாங்க. அப்ப சல்மான் பாரிசி ரதி அல்லாமனவங்க தொடர்ச்சியாக அந்த நல்ல மனிதன் இடத்துல என்ன செய்யறாரு, அவர் படிச்சு கொண்டே இருக்கிறார். நல்ல மனிதனிடத்துல தொடர்ச்சியா படிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அவரும் வயது முதிந்தவர், அவர்த மரணமும் நெருங்குது, சரியான ஆத்திரம் அவர்கிட்ட கேட்கிறாரு, இப்ப நீங்க ஒரு மரணம் நெருங்கி இருக்குது, உங்களுக்கு பின்னால நான் யார்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த படிப்போம், உங்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு போறோம், நான் யார்கிட்ட போயிட்டு மார்க்க விஷயத்த படிக்கிறது. அவர் சொன்னார், மூசல் என்று சொல்லக்கூடிய இடம் அது ஈராக், இந்த காலத்துல ஈராக், அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மட்டும்தான் இப்ப உண்மையான மார்க்கத்தை, உண்மையான கிறிஸ்த மதத்தை, உண்மையான கிறிஸ்த மதம் என்றா ஒரு அல்லாஹ்வை வணங்க, உண்மையான கிறிஸ்த மதத்தை அவர் மட்டும்தான் பின்பற்றாரு, அவர்கிட்ட நீங்க போங்க. அப்ப சல்மான் பாரிசி ரதியல்லாஹுக்கு மார்க்கத்துல இருக்கக்கூடிய தேட்டத்தை பாருங்க. அங்கிருந்து ஷாம்ல இருந்து அவர் அப்படியே பிரயாணம் செய்யறாரு, மூசல் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ஈராக்கு பிரயாணம் செய்யறாரு. ஈராக்ல அவர் அந்த வந்த அந்த ஷேக, அந்த பிரீஸ்ட, அந்த மத குருவை சந்திக்கணும்னா அவருக்குமே நெய், அவரும் வயது முதிந்தவர், அவட்ட சில விஷயங்களை அவர் படிச்சு கொண்டிருக்கிறாரு, அவருக்கு சரியான ஆத்திரம், அவருக்கு மரணம் நெருங்குது, திரும்ப அவட்ட போறாரு, இது என்னப்பா இது ஒரு மரண முசீபத்தாக இருக்குது, ஒவ்வொருத்தரும் நல்லவங்க எல்லாரும் இனி மரணிச்சு கொண்டிருக்கிறாங்க, அவட்ட போயிட்டு கேட்கிறாரு, உங்களுக்கு பின்னால நான் யார்கிட்ட போயிட்டு படிக்கணும். அவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச வகையில உண்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க, உண்மையான மார்க்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடியவங்க யாருமே இல்ல, ஆனா ஒத்தர் எனக்கு தெரியும், நசீபீன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒத்தர் எனக்கு தெரியும், அங்கு அவட்ட நீங்க போங்க. இவர் சல்மான் பாரிசி ரதியல்லாஹுங்க அங்க இந்த ஈராக்ல இருந்து நசீபீன் என்று சொல்லக்கூடிய இடம், அதுதான் துருக்கிக்கு கிட்ட ஆனா கொஞ்சம் தூரமாக இருக்குது, அந்த இடத்துக்கு அவர் பிரயாணம் செய்யறாரு. அங்க போயிட்டு அந்த பிரீச சந்திச்சு அவர்கிட்டையும் படித்துக் கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் காலம் போது அவருக்கும் அவரும் வயது முதிந்தவர், அவருக்கும் மரணம் நெருங்குது. அப்ப திரும்ப கேட்கிறாரு, உங்களுக்கு பின்னால நான் யார்கிட்ட போகணும், இந்த அளவுக்கு மார்க்கத்தை படிக்கணும் என்ற தேட்டம், உண்மையான ஹக்க தெரியணும் என்ற தேட்டத்துல சல்மான் பாரிசி ரதி அல்லாஹு சொன்னா அமுவியா என்று சொல்லக்கூடிய இடம், அது துருக்கியில ஒரு மிக ஒரு நோர்த் கோர்னர்ல இருக்குது, அந்த இடத்துலதான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தவிர எங்களுக்கு வேற யாருமே தெரியாது, அவர்கிட்ட நீங்க போங்கன்னு சொல்றாரு. அவர் திரும்ப நசீபின் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து அவர் பிரயாணம் செஞ்சு அந்த துருக்கியுடைய இடத்துல அவர் அந்த பிரீஸ்ட சந்திக்கிறாரு, அங்க படிச்சு கொண்டிருக்கிறார். அவர் படிக்கிற நேரத்துல அவருக்கு இப்ப வயதாகுது, வயதாகி கொண்டிருக்குது. இப்ப அவர் படிக்கிற வேலை மட்டும் செய்யல, இல்ம படிக்கிற வேலை மட்டும் இல்லாம அவர் சின்ன ஒரு பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ணார், ஒரு ஃபார்மையும் ஒரு ரெண்டு ஆடு வாங்கி அப்படியும் ஒரு பிசினஸையும் செஞ்சு கொண்டு அவர் படிச்சு கொண்டிருக்கிறாரு. பெரிய தொகை ஆடுகள் அவருக்கு சேகரிக்கப்பட்டது, வியாபாரத்துல அவர் அந்த ஃபார்மிங்ல அதிகமான பெரிய தொகை ஆடும் சேருது. அந்த நேரத்துல அந்த துருக்கியை சேர்ந்த அந்த பிரீஸ்டுக்கும் மரணம் நெருங்குது. அவர்கிட்ட கடைசியா கேட்கிறாங்க, உங்களுக்கு பின்னால் நான் யார்கிட்ட போகணும். அவர் சொல்றாரு, எனக்கு பின்னால் எனக்கு யாரையுமே தெரியா, எனக்கு பின்னால எனக்கு யாருமே தெரியா, உண்மையான இஸ்லாமத்தை உண்மையான கிறிஸ்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க படிச்சு கொடுக்கக்கூடிய யாருமே எனக்கு தெரியா, ஆனா ஒரு கடைசி ஒரு நபி இறுதி நபி ஒருத்தர் வருவாரு, அவர் வரக்கூடிய இடம் வந்து பாம் ட்ரீ, ஈச்சப்பழ மரம் உள்ள ரெண்டு கற்கள், இனி பெரிய கற்கள் பாறை உள்ள ரெண்டு ஒரு பள்ளத்தாக்கு ஒரு கிராமத்துல அவர் இருப்பாரு. அவர் சதக்கா ஜகாத்துடைய பொருட்களை சாப்பிட மாட்டாரு, ஹதியாக்களை சாப்பிடுவாரு. இன்னும் அவருடைய பின்னல் முதுகுல அந்த நபித்துவத்துறைய அந்த முத்திர, சீல் ஆஃப் ப்ரொஃபட்ஹுட், அந்த நபித்துவத்துடைய முத்திர இருக்கும் என்று சொல்லி இந்த அடையாளங்கள் எல்லாம் சொல்றார். அப்ப சல்மான் பாரிசி ரதியல்லாஹு அன்ஹு சரியான ஆசை அந்த இடத்துக்கு பிரயாணம் செய்யணும். அவர் சொல்றார், அரபிகள் இனை வாழக்கூடிய இந்த பிரதேசத்துலதான் கடைசி இறுதி நபி வருவாரு, அந்த இடத்துல அந்த இடத்துக்கு பிரயாணம் செய்யணும் என்ற ஆவலோட அவங்க அந்த துருக்கியிலே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல அரபிகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க ட்ரேட் பண்ண, நான் ஆரம்பத்துல பேசினா அவங்களோட தொழில் என்னென்னா ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு வியாபாரம் செய்வாங்க, கரவேன்ல போயிட்டு வியாபாரம் செய்வாங்க. அப்படி ஒரு ட்ரேட் கூட்டம் அரபியால சேர்ந்த என்னை கல்வி என்று சொல்லக்கூடிய பனு கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க அவங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப இவர் விசாரிக்கிற நேரத்துல விளங்குது இவரங்கெல்லாம் அரபிகள், அந்த இடத்துல தான் வந்திருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, எனக்கு உங்களோட ஊருக்கு வரணும், நீங்க வாழக்கூடிய பிரதேசத்துக்கு வரணும், என் எல்லா ஆடுகள் என் எல்லாம் சுத்தம் எடுங்க, என்னை அங்க போயிட்டு கூட்டிப்போம் பாருங்க. எவ்வளவு தீன விளங்கணும் என்ற தேட்டத்தை பாருங்க. அவர் அவ்வளவு காலம் சம்பாதிச்ச சேகரித்த எல்லாம் பொருட்கள் என்ன செய்யறாரு, அந்த பிராண கூட்டத்துக்கு அந்த வியாபார கூட்டத்துக்கு கொடுக்கிறாரு. இனிய போயிட்டு அங்க எடுத்து இவங்க என்ன செய்யறாங்க, எடுத்துட்டு வராங்க. திரும்ப இடையில என்ன செய்யறாங்க, இவருக்கு இவங்களோட வாக்குறுதிக்கு மாறு செய்யறாங்க. வாதில் குரான் சொல்லக்கூடிய இடத்துல வச்சு அவங்க என்ன செய்யறாங்கடா, இவரை அடிமையாக ஒரு யகூதிக்கு வித்துடுறாங்க. அடிமையாக ஒரு யகூதிக்கு வித்துடுறாங்க. அது மக்காவுக்கும் மதீனாலையும் இடையில ஒரு ஊர் தான் வாதில் குரான். அந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க, யகூதிக்கு வித்துடுறாங்க. இவர் என்ன செய்ய, இவருக்கு நடந்த ஒரு முசீபத், அவர் அப்படியே அந்த யகூதி இடத்துல இருக்கிற நேரத்துல நான் சொன்ன ஆரம்பத்துல யகூதிகளுடைய ஒரு கோத்திரம் மதீனால வாழ்ந்து கொண்டிருந்தான். அவங்களோடதான் பனு குறைதான். நான் ஆரம்பத்துல பேசின நேரத்துல இந்த விடயங்களை பத்தி பேசினேன். இந்த பாடத்துல இதை பத்த நினைக்கிற மூணாவது அல்லது நாலாவது ஆரம்ப கட்டத்தில் இரண்டாவது அல்லது மூணாவது பாடத்துல அந்த விஷயங்களை நான் டிஸ்கஸ் பண்ணேன். பனு குறைலாவை சேர்ந்த யார் தீவிர அடிமையாக இருக்கிறாரோ, பனு குறைலாவை சேர்ந்த ஒரு யகூதி அவரை சந்திக்க வந்த நேரத்துல அவர் என்ன செய்யற, அந்த யகூதி சல்மான் பாரிசே ரலி அல்லாஹு அன்ஹு விற்கிறாங்க இந்த பனு குறைலா சேர்ந்த யகூதிக்கு. இந்த யகூதி என்ன செய்யறாரு, இவர் அப்படியே கூட்டிட்டு வராரு. எங்க எங்க கூட்டிட்டு வராரு, மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அந்த ஊருக்கு வந்த சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு சரியான சந்தோஷம் என்ன, அந்த பிரீஸ்ட் துருக்கியை சேர்ந்த பிரீஸ்ட் சொன்ன அந்த அடையாளங்கள் இருக்குது, என்னை பாம் ட்ரீ எல்லாம் இருக்குது, இந்த ரெண்டு என்னை வெல்கானோஸ், அது பெரிய மலை இல்ல மதீனால எங்களுக்கு தெரியும். மதீனாவில ஃபுல்லா மேப்பை பார்த்தா இப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பில்டிங்ஸ் வந்ததுனால. ஆரம்பத்துடைய மேப் எடுத்து பார்த்தா மதீனாவுடைய ஈஸ்டையும் வெஸ்ட்லையும், ஈஸ்டும் வெஸ்டும் இந்த ரெண்டு பகுதியிலையும் ஒரு பெரிய கருங்கல்ல போல ஒரு மலை, அது வெல்கானோஸ், வெல்கானோஸ் அதுல கீழே அந்த உஷ்ணம் ஹீட்டுடைய அந்த இது இருக்குது, அந்த இந்த லாவா வெளியாகக்கூடிய ரெண்டு கொஞ்சம் மலைகளை போல பெரிய உசரம் இல்ல, ஒரு சாதாரண அளவு உயர ரெண்டு இது இருக்குது. அதே போல சவுத் பகுதியில சவுத்துடைய பகுதியில தெற்கு சவுத் பகுதியில அந்த சவுத் பகுதியில தான் எல்லாம் என்னை பாம் ட்ரீஸ் எல்லாம் என்னை ஈச்சப்பல மரங்களும் வளர்ந்திருக்குது, ஒரு பகுதி மட்டும்தான் திறந்திருக்கு, அதுதான் வெஸ்ட். ஹண்டப் யுத்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல் தோணினாங்க, மதீனாவுக்கு அகல் தோணினாங்க. எல்லாம் பக்கத்துல ரவுண்டா தோணல, அந்த வெஸ்ட் பகுதியை மட்டும்தான் தோணினாங்க. ஏ இங்கால வரவும் கஷ்டம், இங்கால வரவும் கஷ்டம், இங்கால வரவும் மேல எதிரிகள் நுழையிறதாக இருந்தா அவங்க வெஸ்டால தான் நுழையணும். அந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கந்தக் அகல் தோணினா. அப்ப அந்த ஊரை கண்ணுன்னு சரியான சந்தோஷம் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹுக்கு. அப்ப அந்த பனு குறைதா சேர்ந்த அவங்க யகூதிகளுடைய மிக முக்கியமான ஒன்று தான், அவங்க எல்லாம் இந்த பாம் ட்ரீ இந்த ஈச்சப்பழ மரக்கத்துடைய தோட்டங்களுடைய சொந்தக்காரர்களாக இருந்தாங்க. அப்ப அவன்கிட்ட கீழே வேலை செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்துல திடீரென்று உங்களுக்கு தெரியும் அந்த அவுசும் ஹஸ்ரஜும் அவங்க அரபிகள், யகூதிகளுக்கு அந்த டைம்ல எப்பயும் பிரச்சனை இருந்து இவங்க என்ன செய்யறாங்கடா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு நபியை தான் நபியை வரவேற்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னொரு யகூதி வந்து இவர்கிட்ட இவர்ட என்ன எஜமான் சொல்றாரு, இந்த அவுசும் ஹஸ்ரஜும் இந்த கோத்திரத்தன் இவங்க குபான் சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டிருக்கிறாங்க, அவங்களோட ஒரு நபி அவங்களோட தலைவர் வாரதாக அவங்கள வெல்கம் பண்றதுக்கு இவங்க எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்கன்னு. அப்ப அந்த யகூதிக்கு சரியான கோபம், யகுதிக்கு சரியான கோபம். அவங்க என்ன எங்களுக்கு தெரியும் யகூதிகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க நபி அவங்க அவங்களோட கோத்திரத்துல வருவாங்க. அடிக்கடி அவுசும் ஹசரஜுக்கு ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள லேசாகிச்சு காரணம் என்னண்டா, அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க எங்கள எங்கட கூட்டத்து ஒரு நபி வருவாரு அவங்களோட சேர்ந்து நாங்க உங்களோட போரிடுவோம், இதை சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அப்ப இவங்க மக்காவுக்கு என்னை ஹஜ்ஜிக்கு போன நேரத்துல மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு போன நேரத்துல நபி அவங்களோட தாவத் எல்லாம் இவங்க சொல்ற விஷயத்துக்கு நெருக்கமாக இருந்துச்சு. அப்ப இவங்க சொல்லிக் கொண்டாங்க அவங்களுக்கு முன்னால நாங்க இவங்களை ஏற்றுக்கொள்வோம், அப்ப இவர் எங்கட ஆளா ஆயிடுவார். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வர முன்னாலே மதீனா வாசல் அவுசும் ஹஸ்ரஜ் சொல்லக்கூடிய ரெண்டு கோத்திரத்திலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபியுடைய வருகைய வரவேற்றுக் கொண்டிருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு நுழைய முன்னால குபாய்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கிழமை கிட்ட அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல இருந்தாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, நபியுடைய ஹிஜ்ரத்துடைய பாடத்துல அந்த விஷயங்களை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த செய்தி கிடைச்சதோட சல்மான் பாரிசி ரதியல்லாஹு சொன்னாங்க, நான் என்னை ஈச்சப்பால மரத்துடைய மேல அந்த அந்த அங்கனைக்கு மரங்களுடைய அந்த இந்த கிளைகளை வெட்டி கொண்டிருந்தேன். எனக்கு இந்த செய்தி, அவர் பேசுகிறார், இந்த செய்தி கிடைச்சோட எங்களுக்கு தெரியும். எனக்கு அந்த ஞாபகம் வந்து, என்னை துருக்கியை சேர்ந்த அந்த பிரீ சொன்ன விஷயம் ஞாபகம் வந்து, என்னுடைய உடல்ல ஒரு கூதல், ஒரு குளிர் வந்து அப்படியே போக ஆரம்பிச்சு, நான் அப்படியே என்னை நடுங்கி விழ ஆரம்பிச்சேன், விழ போனேன். ஏதோ ஒரு துறையில நான் ஒரு ஒரு கொப்பை பிடிச்சு அப்படி நின்றேன். அப்ப நான் மெதுவாக கீழே இறங்கி என் எஜமான் கேட்டேன், நான் இந்த இவர் பேசக்கூடியவருடைய விஷயம் என்னென்று. என் எஜமான் எனக்கு ஒரு அடி அடிச்சு சொன்னாரு, இவனுடைய வேலையை பாருன்னு சொன்னாங்க. ஒரு அடி அடிச்சு ஒரு வேலையை பாருன்னு சொன்னாங்க. அப்ப சல்மான் பாரிஸ் ரதியல்லாஹு பேசக்கூடிய இந்த ஆளை பேசி நான் பார்க்கணும். அப்ப இரவோட இரவாக எல்லாம் இருட்டாங்கிறதுக்கு பின்னால யார், அந்த டைம்ல குபா மதீன், இப்ப குபா வந்து மதீனாவுடைய சிட்டி உள்ளுக்கு தான் இருக்குது, அப்படி அந்த அமைப்புல தான் இருக்குது. அந்த டைம்ல குபா கொஞ்சம் ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்துச்சு. அப்ப இரவுல என்ன செய்யறாரு, ஒரு சாப்பாடு தயாரிச்சு சல்மான் பாரிஸ் ரதியல்லாஹு இரவோட எஜமானுக்கு தெரியாம அவர் முள்ள குபாவுக்கு போறாரு. குபாவுக்கு போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சு போயிட்டு கொடுக்கிறாரு. இவர் டெஸ்ட் பண்றாரு, ஏண்ட பிரீஸ் சொன்ன விஷயங்கள் அடையாளங்கள் இருக்குதா சொல்றாரு. நான் கேள்விப்பட்டேன், நீ ஒரு நல்ல மனிதன் சொல்லி உங்களை மக்கள் பலர் உங்களை பின்பற்றதாக நான் கேள்விப்பட்டேன். உங்களோட மிச்சம் இனி ஏழைகள் மிஸ்கீன்கள் இருக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டேன். நான் சில சதக்கா உணவை நான் கொணர்ந்திருக்கிறேன் உங்களோட ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு கொடுப்பதற்காக சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணவு எடுத்து சஹாபாக்கள் அவங்களோட பிரயாணம் செஞ்சு அங்கனைக்கு இருந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நபி அவங்க சாப்பிட கொடுத்தாங்க. நபி அவங்க சாப்பிட்டாங்க. ஏ, இது சதக்கா ஜகாத்துடைய பொருள். இவருக்கு முதலாவது டெஸ்ட், முதலாவது குறி இவருக்கு சந்தேகம் நீங்கிட்டு இவர் இரவோட இரவா திரும்பி வந்துட்டாரு. இப்ப ரெண்டாவது டெஸ்ட் இவருக்கு செய்யணும். அடுத்த நாள் இரவு என்ன செய்யறாரு, திரும்பவும் ஒரு உணவை தயாரிச்சுட்டு போறாரு. போயிட்டு அவர் சொன்னாரு, நேத்து நான் கொண்ட உணவை நீங்க சாப்பிடல, அது சதக்காவுடைய பொருள் தானே, இன்றைக்கு நான் ஹதியாவாக சந்தோஷமாக கொண்டு கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக வேண்டி சொன்னேன். அப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த உணவை என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. ரெண்டாவது டவுட் இவருக்கு, இனி நீங்க இப்ப இவருக்கு பார்க்க இருக்கிறது ஊரும் சரி, அவர் சொன்ன ஊரும் சரி, இவர் சதக்காவுடைய பொருளை சாப்பிட மாட்டாரு ஹதியா சாப்பிடுவார், அந்த ரெண்டும் சரி. மூணாவது ஒன்று இருக்குது என்ன, நபியுடைய முதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபுவத்துடைய முத்திரை இருக்கும், இதை பார்க்கணும். அப்ப ஒரு பகல் நேரத்தில் இவருக்கு செய்தி வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இப்ப குபால் இந்த மதீனாவுக்கு வந்து பக்கையில் கர்கத் ஜன்னத்துல் பக்கையில ஒரு ஜனாசாவுடைய ஒரு விஷயத்துல அவங்க கலந்து கொள்றாங்க. அந்த இந்த செய்தி கிடைச்சோன்ன இடையில அந்த பகல் நேரத்துல சூரியன் சரியான உச்சில இருக்கிற நேரத்தில் யாருமே வெளியிக்க மாட்டாங்க, எஜமானும் உள்ளுக்கு தான் இருப்பாரு. ஏ, வெயில் சரியான உரம், மக்கா மதீனால எங்களுக்கு தெரியும் வெயில் எவ்வளவு உரம் என்று. அப்ப அந்த உயிரி நேரத்தில் இவருக்கு செய்தி வருது, இவர் இப்படி ஜனாசாவுடைய விஷயம், அந்த வெயிலுடைய உரத்துல கூட ஜனாசாவோட நடந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமல் என்னன்னா உடனே அடக்கம் செய்யறது, டிலே பண்றல. ஜனாசா எந்த ஒரு காரணத்தை கொண்டு ஒன்று ரெண்டு காரணத்தை கொண்டு டிலே பண்ண மாட்டாங்க. அப்ப அடக்கத்தையும் போறாங்க. நீங்க போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க கிரீட் பண்ணிட்டு அவங்க சுத்தி சுத்தி தடமாறாங்க. என்னை நபியுடைய முதுவை பார்க்கணும், பின்னால பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போத்திருந்தாங்க, ஒரு போர்வை போத்திருந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளங்குச்சு, இவர் இந்த அடையாளத்தை தான் தேடுறாருன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்பி அந்த உடல் அவர்கிட்ட மேனில் இருந்த புடவையை கழட்டி அப்படியே முதுவை திருப்பி காட்டாரு. அடையாளத்தை கண்டு இவருக்கு வந்த மகிழ்ச்சியில உடனே அவர் நபியுடைய காலில் புரிந்து நபியுடைய காலை மூந்து அழ ஆரம்பிக்கிறான். அந்த சந்தோஷம், அவருக்கு உண்மையான நபி, அவருக்கு நபி கிடைச்சிட்டு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் அவரை சுஜூத் சேரத்தை விரும்பல, உடனே எழுப்பாட்டி கேட்கிறார் அவங்களோட சம்பவம் என்ன. சல்மான் பாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹுங்க அந்த முழு கதையும் சொல்றாரு. ஆரம்பத்திலிருந்து நான் சொன்னத முழு சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்னதுக்கு பின்னால் நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட சகோதரர்களுக்கு நீங்க இந்த முழு சம்பவத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சல்மான் பாரிஸ் அந்த வயது முதிர்ந்த காலத்தில் சொல்றாரு. அந்த டைம்ல நான் எல்லாம் சஹாபாக்க, அந்த டைம்ல இப்னு அப்பாஸ் ஒரு சின்ன இப்பதான் பிறந்து இருப்பாராய் சின்னவர், அதனால அவருக்கு அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்ல. சொன்னார, எல்லாருக்கும் என்னுடைய கதையை நான் சொன்னேன் சொல்லி. ஆனாலும் இன்னும் அடிமைத்துவத்தில் இருக்கிறாரு, கவலைப்படுறாரு இப்னு அப்பாஸ் சொல்றாரு. நான் அடிமையாக இருந்ததுனால ஆரம்பமாக இஸ்லாத்துடைய பதிலுடைய யுத்தத்துல யுத்தத்துல எந்திரேயும் எனக்கு கலந்து கொள்ள கிடைக்கல. நான் ஆரம்பமாக ஃபர்ஸ்டாக அவங்க கலந்து கொண்ட யுத்தம் தான் ஹந்தக்குடைய யுத்தம். ஹந்தக்குடைய யுத்தத்துல அகல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல் தோணினதும் சல்மான் பாரிசி ரதி அல்லாஹ்வுடைய மஷூராவை கேட்டுட்டாங்க. அவங்க மஷூரா சொன்னாங்க, அவங்க அந்த என்னை ஈரான்ல இருந்து சேர்ந்தவங்க, அஸ்ஃபஹான் சேர்ந்தவங்க, அவங்களுக்கு யுத்தத்துடைய ட்ரிக்ஸ் தெரியும். அப்ப அவங்க தான் சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த முறையில் நாங்க அகல தோண்டுவோம், அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, எதிரிகளுக்கு எங்களுக்கு எதிர்க்கலாம் என்ற அடிப்படையில அவங்களோட மஷூர் அடிப்படையில தான் தோணப்படுது. அப்ப சல்மான் பாரிசி ரதி அல்லாஹ்வுடைய அடிமையாக இருந்து ரகசியமாக இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார். அடிமையாக இருந்து ரகசியமாக இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிற நேரத்துல ரசல்லா அலிஸ்லம் அவங்களோட தலைமை சொன்னார், சல்மான் நீங்க உங்களோட அடிமைத்துவத்தை வாங்கிக்கோங்க. சல்மான் முகாத்தம், முகாத்தம் சொன்னா எஜமானுக்கும் அடிமைக்கும் மத்தியில ஒரு கான்ட்ராக்ட் என்று சொல்றாரு. நான் சில காலங்கள் வேலை செஞ்சு என் அடிமையை வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவர் போய் எஜமான்ட்ட கேட்கிற நேரத்துல அந்த யஹூத் என்று சொன்னார், இவருக்கு செய்ய முடியாத ஒரு வேலையை கொடுத்தார். சொன்னார், சரி உங்களுக்கு என்னை ஃப்ரீ ஆகணும் என்றா, என்னை அப்படி நிராசை ஆகணும் என்றா, ஃப்ரீ ஒரு சுதந்திர மனிதனாக மாறணும் என்றா, என்ன இருந்தா 300 ஈச்சப்பழ மரங்களை நீங்க நாட்டணும். இந்த ஃபார்ம்ல 300 ஈச்சப்பழ மரங்களை நாட்டணும், அது எல்லாமே உயிரோட வாழணும். அப்படின்னா அது ஒன்றும் இப்ப ஒரு 100 மரம் நாட்டினா அதுல 1-2 சாகும், அந்த சின்ன கண்டு சீட்லிங் போட்டா 1-2 சாகும், அந்த 300 அது அப்படியே பெரிய மரமாக வளரணும். மூணாம் விஷயம், 40 அவுன்ஸ் தங்கம் எனக்கு தரணும். இது ரெண்டையும் தந்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயாகலாம். உங்களுக்கு சல்மான் பாசுரதி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார சொல்லலாம், எனக்கு இப்படி நான் என்ற உரிமையை வாங்கிக் கொள்ளணும், இப்படி ஆகலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் சஹாபாக்கு சொன்னா, அவங்களோட சகோதரர் பாரசிய சேர்ந்தவங்க சகோதரர், அவர் பாரசி, இந்த பேர் வந்தது என்ன, அவர் பாரசி ஈரானை சேர்ந்தவர், அந்த பேர்ஷியன் எம்பையர் பாரசியத்தை சேர்ந்த சகோதரருக்கு உதவி தேவைப்பட்டிருக்குது, நீங்க எல்லாம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்னத்தோட எல்லாரும் என்ன செய்றாங்க, அவங்க எல்லாத்துலயும் சின்ன சின்ன மர கண்டுகள் சீட்லிங் எல்லாம் இருந்துச்சு, ஒவ்வொருத்தரும் கொண்டாந்தாங்க, ஒன்று கொண்டு 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 ரசல்லா சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, 300 குழிகளை தோண்டுங்க. அப்ப உங்களுக்கு எப்ப 300 கண்டு இந்த மரத்துடைய அந்த பிளான்ஸ் கிடைக்குதோ அந்த நேரத்தில் எனக்கு நீங்க அறிவிங்க. அப்ப இவருக்கு 300 பிளான்ஸ் கிடைச்சிட்டு அப்ப 300 குழியையும் தோண்டிட்டாங்க. ரசல்லதாசன் சொன்ன, யார சொல்லலா, எனக்கு 300 என்னை பிளான்ட்கள் கிடைச்சிட்டுன்னு சொல்லி ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 300 மரங்களையும் அவங்களோட கையாலே அவங்க நாட்டினாங்க. ஏன் நாட்டினாங்கடா, வேற யார் சார் நாட்டினா சான்சஸ் இருக்கும், 1-2 சாக, அந்த நபியுடைய பரக்கத்தான கையால நாட்டினதையும் சாகாது, அந்த 300 மரங்களும் அப்படியே அழகாக பெரிய மரங்களாக வளர்ந்துச்சு. அதுக்கு பின்னால இப்ப நானும் என்ன 40 அவுன்ஸ் தங்கம் கொடுக்கணும், சல்மான் பாரிசி ரதி அல்லாஹ்வுங்க அப்படி ஒரு விஷயம் முடிஞ்சு இப்படி இருக்கிற இடத்துல யாரோ ஒருத்தர் நபி அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் தங்கத்தை பணம் கொடுத்தாங்க, சின்ன ஒரு அளவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சல்மான் பாரிசி ரதி கூப்பிடுறாங்க, சல்மான் இதை எடுத்து போயிட்டு நீங்க கொடுங்க. அவங்க ஸல்லல்லாஹு, இது கொஞ்சம் தானே, நீங்க எடுங்க, இதை கொடுங்க, உங்களோட தேவைக்கு போதுமா. நபியுடைய கையில இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில இருந்து எடுக்கிறாங்க, போயிட்டு எஜமானு கொடுக்கிற நேரத்துல எந்த அளவு எஜமான் கேட்டாரோ அந்த அளவு அந்த தங்கத்துல இருக்கு. ஆனா சின்ன ஒரு நபியுடைய பரக்கத் மாஜிதாக்கள் உண்டு. அப்ப சல்மான் பாரிசி ரதி அல்லாஹ்வுங்க அதுல இருந்து அந்த அந்த அடிமத்துவத்தில இருந்து ஃப்ரீ ஆகிறாங்க. அன்பாந்த சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, ஏன் நான் இந்த இஸ்லாத்துக்கு முன்னால சில மக்கள் உண்மையை தேடக்கூடிய மக்களுடைய விஷயத்துல, எங்களுடைய விஷயத்திலே நான் பல சொல்றேன், நாங்க சும்மா இஸ்லாத்துல பிறந்ததுனால முஸ்லீம்களா அதிகமான பேர் இருக்கிறத தவிர விஞ்ஞான முறையில இஸ்லாத்தை பின்பற்றணும், அல்லாவுக்கு 100க்கு 100 நான் அடிப்பணியணும் என்ற விஷயத்தை படிக்க தேட்டம் கோரும். எத்தனை பேருக்கு திட்டம் இருக்குது, எத்தனை பேருக்கு ஆசாரம் இருக்குது. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் குரானையும் ஹதீஸையும் இன்னும் சீராவையும் தப்சீரையும் படிக்கிறது, அது மதரசா சின்ன காலத்துல வாப்பா உங்களுக்கு மதரசால போட்ட உங்களுக்கு பெரிய பாக்கியம், எங்களுக்கு அந்த பாக்கியம், நாங்க உயிரோட தான் ஈக்கிறோம் எல்லாருக்கும். அதை என்னை சல்மான் பாரிசி ரதி அல்லாஹு அன்ஹு பாடம் என்னன்னா, அவர் விடல்ல அவருடைய முயற்சிய விடல்ல, தொடர்ந்து ஒத்தர் மௌத்தாக இன்னொத்தர் இன்னொத்தர் மௌத்தாக இன்னொத்தர் தொடர்ந்து உண்மையை தேடிக்கொண்டே இருந்தாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு உண்மையான அந்த இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கக்கூடிய பாக்கெட்டு. நாங்களும் என்ன செய்யணும், எங்களோட வாழ்க்கையில பிறந்தத்தந்து மரணிக்கும் வரைக்கும் அந்த இல்மை படிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கு. உண்மையான மார்க்கத்தை படிச்சுக் கொள்ளணும், உண்மையான முறையில் இஸ்லாத்தை பின்பற்றணும், இது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை. ஆனா நாங்க இப்ப இஸ்லாத்தின பொடுப்போக்காக பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம், ஏனோ தானோ இப்போ படிச்சுட்டோம் இப்படி தொழுறோம் போறோம், ஏதோ ஒரு 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 பொழுதுபோக்குக்கு ஒரு மார்க்கத்தை பின்பற்றுற மாதிரி தான் நாங்க இஸ்லாத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கோம். அதனால இது மிக முக்கியமான ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேட்டம் இருக்கணும், நான் உண்மையான 100க்கு 100 இஸ்லாத்தை படிக்கணும், நான் ஓதக்கூடிய சூரா ஃபாத்திஹா அதே நாங்க இப்ப ஹக்கான மார்க்கத்தை இருக்கிறோம், இதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. இதுதான் கடைசி மார்க்கம், இதுக்கு பின்னால வேற எந்த ஒரு உண்மையான மார்க்கம் வரப்போறது இல்லை. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தான், அல்லா சுப்ஹானஹு வ தஆலா எப்ப ஒரு நபிய உள்ளத்துக்கு அனுப்பி வைப்பான்டா, சம்பூர்ணமாக அல்லாஹ் அனுப்பி வைச்ச அந்த நுபுவத்துடைய அந்த செய்தி சம்பூர்ணமாக மறைஞ்சதுக்கு பின்னாலதான் அல்லாஹ் இன்னொரு நபியை அனுப்பி வைப்பான். அதான் நாங்க பார்த்தோம், நல்ல மக்கள் இல்லாம போயிட்டு போயிடத்துக்கு பின்னாலதான் கிறிஸ்த மதத்துல உண்மையான கிறிஸ்த மதத்தை மெயின்டைன் பண்ணவங்க நல்லவங்க எல்லாரும் மௌத்தானதுக்கு பின்னாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் மௌத்தானதுக்கு பின்னால. நாம் பார்த்தோம் அந்த ஹிஸ்டரியில ஒவ்வொருத்தரும் நல்லவங்க எல்லாம் மௌத்தானது. அப்ப எந்த ஒரு என்னை மக்களுக்கு நேர்வழி காட்ட யாருமே இருக்கல்ல, உண்மையான மார்க்கம் உண்மையான ரூபத்துல இல்ல, இப்ப நபியுடைய ஒரு தேவை வருது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டான், இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கிறாங்க, நபி அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, நபியுடைய உண்மையான மார்க்கம் கியாம நாள் வரைக்கும் இருக்கும், உண்மையான உலமாக்கள் அல்லாஹ் எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த சக்தியையும் அந்த ஹக்கையும் பாதுகாக்கக்கூடிய சக்தியை கொடுக்கணும். காலத்து காலம் அல்லாஹ் ஹக்க பாதுகாக்கக்கூடிய உலமாக்கள் அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருப்பான். ஹக்குக்காக வேண்டி உண்மைக்காக வேண்டி உயிரை கொடுக்கக்கூடிய உலமாக்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. சில உலமாக்கள் அல்லாஹ் எங்களை எல்லாரையும் பாதுகாக்கணும், அந்த போற டியூன் போற மியூசிக் ஆடுறவங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் பார்த்தோம் பல கிறிஸ்தவங்களை பார்த்தோம், அதுல பல கிறிஸ்தவருடைய பல பிரீசர் இருந்தாங்க, ஆனா உண்மையா பின்பற்றக்கூடியவங்க மிச்சம் கொஞ்சம். ஒவ்வொருத்தரும் சொன்னா எங்களை யாருமே தெரியா, ஆனா இந்த ஊருக்கு போங்க அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, யாருக்குமே தெரியா இந்த ஊருக்கு போங்க அங்க ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனா போகக்கூடிய அந்த மியூசிக் ஆடக்கூடியவங்க அல்ல, ஹக்க பேசணும் உண்மையை பேசணும், அந்த ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஆனா அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் ஹக்க பேசக்கூடிய ஹக்கையும் இஸ்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய உலமாக்கள் அல்லாஹ் அனுப்பி கொண்டிருப்பான். ஆனா கியாமத்து நாளுடைய ஒரு அடையாளம் தான் உண்மையான ஹக்கான உலமாக்கள் அல்லாஹ் அவங்கள ஒவ்வொருத்தரும் வஃபாத் ஆகுவாங்க. ஒரு ஆலிம் மரணிக்கிறது, ஒரு ஹக்கான ஒரு நல்ல ஒரு ஆலிம் மரணிக்கிறது ஒரு சமுதாயம் மரணித்தக்கு சமம் என்று சொல்லி ஹதீஸ் அல்ல ரிவாயத்தில் அந்த ஆலிமுடைய பெருமதி. ஒரு சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கு. நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், ஜெயித் பின் நுஃபைல், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, ஜெயித் ரலி என்ற வாப்பா ஜெயித் பின் நுஃபைல், அவரை பத்தி அவனோட மகன் ஒரு தடவை சரியான கவலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க, யா ரசூல் அல்லாஹ் இந்த வாப்பாவுடைய விஷயம் என்ன, இந்த வாப்பா அவருடைய விஷயம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட வாப்பா நட கயாமத்து நாள்ல தனி மனிதனாக இருப்பாரு, ஆனா அவர் ஒரு நேஷனை ஒரு சமுதாயத்தை ரிப்ரசென்ட் பண்ணுவாரு. ஒரு நேஷன் ஒவ்வொரு கூட்டத்தினரும் நாளைய கியாமத்தினால அவங்களோட நபிமாரோட இருப்பாங்க. நூஹ் அலை சலாத்துடைய கூட்டத்தினர் நூஹ் அலை சலாத்தோட இருப்பாங்க, மூசா அலை சலாத் உண்மையான பின்பற்றுவாங்க, ஹக்கான பின்பற்றுவாங்க. ஒவ்வொருத்தரும் முன்னிலையில இமாமத்துல தலைமத்துவத்துல நபிமார்கள் இருப்பாங்க, பின்னாலே என்ன இருப்பாங்க அவங்கள பின்பற்றவங்க இருப்பாங்க. நாங்க எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அதுக்கு பின்னால சஹாபாக்களுடைய வரிசையில இன்ஷா அல்லாஹ் நாங்க இருப்போம். ஆனா ஜெயித் பின் நுஃபைல் தனியாக இருப்பாரே, அவருக்கு எந்த ஒரு நபியையும் பின்பற்றாம அவர் உண்மையான மார்க்கத்தை பின்பற்றினாரு, உண்மையான அல்லாஹ்வை நம்பினாரு, உண்மையான அல்லாஹ் வணங்கினாரு, அதனால அவர் தனியாக இருப்பாரு, ஆனா அவர் ஒரு நேசத்துக்கு ஒரு சமுதாயத்துக்கு சமம் என்று. அதான் சொன்ன ஹக்க பின்பற்றக்கூடிய ஹக்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலிம் ஒரு சமுதாயத்துக்கு சமம். அந்த அடிப்படையில அன்பான சகோதரர்களே, கியாம நாள் நெருங்கும் போது கியாமத்தினாலுடைய அடையாளம் தான் உண்மையான ஆலிங்கள் மரணிப்பாங்க, ஹக்கான ஆலிங்கள் அப்படியே மரணிச்சு போவாங்க. அப்ப ஆலிங்கள் மரணிக்கிற நேரத்தில் ஒரு பயங்கரம் என்னண்டா, அப்ப மடேர்கள் என்ன செய்வாங்க, ஆலிங்களா மடேர்களா ஆலிங்களாக மக்கள் கருதுவாங்க, அவங்களும் வழி தவறி போவாங்க, மக்களும் வழி தவறிட்டு மக்களையும் வழி தவற வைப்பாங்கன்னு சொல்லி ஹதீஸ் சொல்ல வந்திருக்குது. அந்தனால அன்பாந்த சகோதரர்களே, கியாம நாள் எப்ப நடக்கும் என்றா, ஹக்கான உண்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய யாருமே இருக்க மாட்டாங்க, அப்பதான் கியாம நாள் நடக்கும். நபியுடைய இந்த ஹக்கான மார்க்கத்தை பாதுகாத்த இந்த ஒரு ஆலிமும் அல்லாஹ் வணங்கக்கூடிய யாருமே இருக்க மாட்டாங்க, அப்பதான் கியாம நாள் ஏற்படும். ஏன்னா அதுக்கு பின்னால் ஒரு நபி வர்றதுக்கு சான்ஸ் இல்ல, நபியுடைய கடைசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி, அதுக்கு பின்னால் நபி இல்ல. அதுக்கு பின்னால் நபி இருப்பதாக இருந்தா அல்லாஹ் ஒரு ஹக் இல்லாம போன நேரத்தில் அல்லாஹ் ஒரு நபி அனுப்பி வைப்பான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால ஒரு நபி வரப்போறதும் இல்ல, யாரெல்லாம் அவங்க நபின்னு சொல்லி சொல்றாங்களோ அவங்க எல்லாம் பொய்யர்கள், அவங்க யாரும் உண்மையான நபிமார்கள் அல்ல. அப்ப சல்மான் பாரிசு ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல பல பாடங்களை நாங்க படிக்கிறோம். அதுல ஒன்றுதான் உண்மையான மார்க்கத்தை, அக்கான மார்க்கத்தை உண்மையான முறையில படிச்சுக்கொள்ள நாங்க தெரியணும். நாங்க என்ன செய்யறோம்னா, நாங்க சிலர் எங்கட மூதாதையர் செஞ்சு கொண்டிருக்கிறத மார்க்கமாக கருதி நாங்களும் செஞ்சுட்டு வரோம். அது தவறில்ல, ஆனா அந்த விஷயத்தை விளங்கணும். அது சம்பூர்ணமா ரிஜெக்ட் பண்றதும் இல்ல, மார்க்கத்துல இருக்குது. சில விஷயங்கள்ல மார்க்கத்துல முன்மாதிரி இல்ல, ஆனா கல்ச்சர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அது மார்க்கத்துடைய விஷயத்துக்கு முரணாக போகலண்டா அதுல இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா மார்க்கத்துல சில விஷயங்களுக்கு முன்மாதிரி இருப்பதாக இருந்தா அதுதான் நாங்க எடுக்கணும், அது நாங்க பழகணும், அதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். ஒரு ஆலிம் வந்து அந்த மிம்பர்ல சொல்ற நேரத்துல ஒரு உண்மையான விஷயத்தை விசாரிக்கணும், அவர் ஆதாரபூர்வமாக பேசுறாரு. பல ஆலிம்கள்ட்ட நீங்க விசாரிக்க உண்மையாக இருந்தா அது கசப்பாக இருந்தால் நாங்க ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் உண்மையான இஸ்லாத்தை நாங்க பின்பற்றணும். என்ன சொல்லுவோம் நாங்க, என்ன இவர் புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டாடுறாரு. சிலவங்க புதிய விஷயத்தை சொல்லுவாங்க, அது மார்க்கத்துல எந்த ஒரு ஆதாரம் இல்லாத விஷயம். ஆனா அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் அது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்களோ அந்த அடிப்படையில பின்பற்ற நாங்க ஒவ்வொருத்தரும் படிச்சுக்கொள்ளும். இரண்டாவது விஷயம், அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட நாங்க வாழக்கூடிய இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சல்மான் பாரிசு ரலியல்லாஹு அன்ஹு நடந்து கொண்ட விஷயத்தை நான் சொல்றேன். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றவங்களை நபி அவங்க எப்படி அனுசரிச்சாங்க, பொருளாதார சிக்கல் வார நேரத்தில் எப்படி அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அவங்களோட எப்படி அவங்கள கம்யூனிட்டியோட ஒன்று சேர்த்தாங்க. இப்ப பெரிய ஒரு கவலை தான் எங்கட நாட்டில் அந்த ஒரு என்வாயரமெண்ட், மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வராங்க, ஆனா அவங்கள ஏற்றுக்கொள்ளாத இருக்கக்கூடிய பவுன் முஸ்லீம்கள், பிறந்த முஸ்லீம்கள் அவங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையில இருக்கு. சிலர் பணத்துடைய தேவை இருக்குது, பொதுவான மனிதன் அடிப்படையில பண தேவை. அதை விட அவங்களுக்கு என்ன பிரச்சனைடா, அவங்களுக்கு சமுதாயத்தில் எக்ஸெப்டன் இல்ல. என்ன, அவங்களோட கூட்டத்துல அவங்களோட குடும்பத்திலேயும் அவங்களுக்கு யாரும் ஏற்றுக்கொள்றாங்க இல்ல, ஏ அவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ண, நீங்க மார்க்கத்தை விட்டவங்க, எந்த மார்க்கத்தை நம்பி அவங்க வந்தாங்களோ அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க கூட அவங்க என்ன செய்யறாங்க, அக்செப்ட் பண்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு சைக்கோலஜிக்கலி ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்காங்க. அதனால அவங்களை எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய ஒரு என்வாயரன்மெண்ட், ஒவ்வொரு மசீதிலையும் இப்படி முஅல்லஃபத்துல் குலூப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபண்ட் ஒவ்வொரு மசீதிலையும் உருவாக்கும். ஒவ்வொரு மசீதிலையும் முஅல்லஃபத்துல் குலூப், முஅல்லஃபத்துல் குலூப் என்ற உள்ளங்களை ஒன்று சேர்க்கிற, உள்ளங்களை என்ன சேர்க்கிற, அவங்களை அப்படி பராமரிக்கக்கூடிய, அவங்களை அன்பு காட்டக்கூடிய, உள்ளங்களை இஸ்லாத்தின் பக்கம் சாய வைக்கக்கூடிய ஒரு ஃபண்ட், ஒரு பைத்துல் மால் உருவாகணும். அதுல ஒவ்வொரு மசீதிலையும் கைடன்ஸ் இருக்கணும். அப்படி இஸ்லாத்தை பின்பற்ற வரக்கூடியவங்களுக்கு ஒரு முறை உண்டு, அவங்களை எப்படி ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு எப்படி ஒரு ஆலிம் இருக்கணும் மசீதுல, அவர் என்ன செய்யணும், நூற்றுக்கு நூறு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். மஹல்லால ஒரு பெண் இருக்கணும், ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தா பெண்களுடைய எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, இது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. இது பள்ளியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய பொறுப்பு மட்டுமல்ல, அல்ஹம்துலில்லாஹ் தற்காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் நாட்டில் நிதா ஃபவுண்டேஷன் இன்னும் பல நிறுவனங்கள் உருவாகி கொண்டிருக்காங்க. ஆனா அதுல பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன, அந்த நிறுவனங்களுக்குள்ளே போட்டி. இது எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு நோய், முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு நோய். எல்லாரும் ஒரு நோக்கம், நோக்கம் என்ன, இஸ்லாத்த வந்தவங்களை கைட் பண்ணக்கூடிய நோக்கம். ஆனா அதுக்குள்ளே போட்டி, எந்த அளவுக்கு போட்டிண்டா, ஒரு நிறுவனம் என்ன செஞ்சிக்குது, குர்ஆன் சிங்களத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்குது. ஆனா இவங்க சொல்றாங்க இல்ல அந்த டிரான்ஸ்லேஷன் இல்ல, இவங்களும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இந்த வேலை எத்தனையோ, இவரும் டிரான்ஸ்லேட் பண்ணி அவரும் டிரான்ஸ்லேட், அந்த வேலை நடந்து கொண்டே இருக்குது, இன்னும் டிரான்ஸ்லேஷன் முடியல, ஒவ்வொருத்தரும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குது, அந்த ஒரு ஒத்துமையாக வேலை செய்யாதனால எங்களுடைய பிரதிபலன்கள் அதுல உண்டாகல. இது மஸ்ஜிதுகள், இதனுடைய தலைமைத்துவம், மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய இமாம்கள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்கள் இந்த தலைமைத்துவத்தை எடுத்து மக்களுடைய ஒத்துழைப்போடு செஞ்சாண்டா மாஷா அல்லாஹ் இந்த நிறுவன பிரச்சனை இல்லை. இந்த எங்கட 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 பேரை போடணும், இது எங்கட குரூப் தான் செஞ்சது, இத ஃபண்டிங் என்ன பிரச்சனை இல்ல, ஏ ஊர்வாசிகள் செய்யறாங்க, மச்சிதுல ஒவ்வொரு போர்ட்ல இது நாங்க செஞ்சோம் என்ற விஷயம் இருக்குது, இந்த பிரச்சனை வராது. ஒவ்வொரு மச்சிதிலையும் இப்படியான ஒரு ஃபண்ட் ஒன்று உருவாக்கப்படும். இப்ப ஸ்லேவேலன்ல நான் இதை சொல்றேன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும்தான், பல உலமாக்கள் வெளியாகிட்டு வராங்க. ஆனா உலமாக்கள் இந்த அடிப்படையில உலமாக்களுக்கு ஒரு கவுன்சில் ஒன்று உருவாகி அந்த உலமாக்களுடைய தலைமைத்துவத்தை அடிப்படையில அமல் செய்யக்கூடிய யாரும் இல்லை, அப்படியான நிலைமை இல்லை. அது வரணும், வாலி உலமாக்கள் இருக்கிறாங்க, அதே போல முதிர்ந்த வயது முதிர்ந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள உலமாக்கள் இருக்கிறாங்க, ரம்ஜான் மோதி அவங்க இருக்கிறாங்க, அல்லா அவங்களோட ஆயுள பறக்க செய்யணும், அப்துல் முக்சித் மோலி இருக்கிறாங்க, அவங்களோட ஆயுளையும் எல்லாம் பறக்க செய்யணும். இன்னும் பல உலமாக்கள் இருக்கிறாங்க, பலர் வந்து வாலி உலமாக்களுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாகும், இவங்க அந்த பிளாட்ஃபார்ம் இருந்து மற்றவங்க என்ன செய்யணும், பத்த பள்ளி நிர்வாகிகள் எப்படி இப்ப ஃபெடரேஷன் இருந்து செஞ்சு கொண்டிருக்கிறீங்களோ, ஃபெடரேஷன் அல்ஹம்துலில்லா பெரிய ஒரு சேவை செஞ்சு கொண்டிருக்குது. ஆனால் எப்ப உலமாக்களுடைய தலைமத்துவம் வருதோ அந்த நேரத்தில் சரியான ஒரு பரக்கத்தை, அந்த குர்ஆனை நீங்க மதிக்கிறீங்க, ஹதீஸை நீங்க மதிக்கிறீங்க, அந்த நேரத்தில் மற்ற மக்களுடைய அனுசரிப்போடு அந்த விஷயங்கள் நடக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இந்த முஅல்லஃபத்துல் குலூபுடைய விஷயம் இந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹுடைய விடயத்துல நாங்க படிக்கிறோம். எப்படி அவங்க என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் எல்லாரும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களுடைய பிரச்சனைகள், சிலர் திருமண பிரச்சனையிடம் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் யாரும் எனக்கு பொன் தாராங்கல்ல, அவங்களே ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்க, இவங்கள்ட்ட நீங்க போங்க, இவர்கிட்ட ஒரு மகள் இருக்கு. நபி அவங்கள்ட்ட எல்லாம் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, யார்கிட்ட பணம் இருக்குதுன்ற டீட்டெயில்ஸும் இருந்துச்சு. பணம் எடுத்து ஃபண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கொள்ளவானு பள்ளி அல்ல, எப்ப பணம் எக்ஸ்ட்ரா ஆயிக்கதோ அப்ப பிரச்சனை, அப்ப எல்லாரும் சண்டை பிடிப்பாங்க, நான் ட்ரஸ்டி ஆகணும், அவங்களுக்கு தெரியும் அக்கவுண்ட்ஸ்ல இவ்வளவு இருக்குது, அக்கவுண்ட்ஸ்ல ஜீரோவா இருந்தா யாரும் வந்து எடுக்க தயாரில்லை, நாங்க தலாடிக்கணும் சும்மா விட்டா போதுமா, கவுன்சில் சல்லி இருந்தா கைய விரிச்சு வேலை செய்யணுமே, கவுன்சில் எப்பயும் ஜீரோ வச்சுக்கோங்க, என்ன தேவையா நேரத்துல மக்கள்கிட்ட லிஸ்ட் எடுத்துக்கோங்க, எங்கட ஊர்ல இருப்பாங்க சில தானே வந்துட்டு சொல்லுங்க, ரைட், நீங்க எந்த விஷயத்துக்கு செய்ய விருப்பம், எப்படியா ரைட், இஸ்லாத்தை கூட்டு கொண்டு வந்தா நீங்க சதக்கா செய்ய விருப்பமா, ரைட், அல்ஹம்துலில்லா, ஒரு தேவை வருது அந்த நேரத்துல கன்ஃபார்ம் பண்ணுங்க, ஹாஜியார் இப்படி ஒரு விஷயம் வந்தீங்க, ரைட், உங்க அக்கௌண்ட் பள்ளியோட அக்கௌண்ட்டுக்கு சல்லியை போடுங்க, பள்ளியால செஞ்சு முடிஞ்சு அக்கௌண்ட்டும் க்ளோஸ், சல்லியை முடிஞ்சு வேலையும் நடந்தாச்சு, அல்ஹம்துலில்லா. இந்த முறை நபி அவங்க அத்தம் சொன்னாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இணைச்சுட்டாங்க, சில சஹாபாக்கள் பொருளாதார சிக்கல வந்தாங்க, சொல்லுவாங்க நீங்க உஸ்மான் ரலியல்லாஹு போங்க, நான் அனுப்பி வச்சதா அவங்க போவாங்க, அவங்க பணம் கொடுப்பாங்க, விஷயம் முடிஞ்சு, கவுன்சில சல்லியும் இல்ல வேலையும் நடந்திருக்குது. அதனால அன்பாந்த சுகோ, இதெல்லாம் எங்களை பாடம், நபியுடைய சீரானான் ஏன் இது ஒரு மிகம், அது பல இடங்கள்ல சுகோடைய பாடங்கள் நடக்குது, பல இடங்கள்ல இந்த தஃப்ஸீருடைய பாடங்கள் நடக்குது. ஏன் சீராவுடைய பாடத்தை செய்யணும்னா, எங்களுடைய நாட்டுல இந்த சீராவுக்கு கொடுக்கக்கூடிய இடம் மகத்துவம் குறப்படுத்திருக்கு. மதரசாக்கள்ல கூட அது அதிகமா, அது ஒரு பார்ட் டைம் சிலபஸ் ஆக, டைம் இருந்தா செய்யற சிலபஸ், டைம் இருந்தா சும்மா உஸ்தாத் வாசிக்கிறது, பாடங்கள் நடக்கிற இப்படி டீப்பாக செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீரா படிச்சு அதனால படிச்சு கொடுக்கிற பாடங்கள் சொல்லிக் கொடுக்கிற மிச்சம் குறும். அதனால அன்பான சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியாக்களே, அல்ஹம்துலில்லாஹ் அப்படியான ஒரு முயற்சியில தான் நானும் நீங்களும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு சில பாக்கியங்கள் அல்லாஹ் தந்தார், என்னுடைய பெற்றார்களுடைய ஆசை ஆர்வத்தின் அடிப்படையில, அவங்க என்னைய சின்ன காலத்திலிருந்தே இந்த இல்ம படிக்கணும் என்ற அடிப்படையில அந்த வழியை காட்டும். ஆனா நான் இன்னும் படிச்சு கொண்டே இருக்கிறேன். அதான் சொல்ல, நான் உங்களுக்கு பாடம் நடத்துற நேரத்துல இன்னொரு புதிய விஷயம், இன்றைக்கு பாடத்துக்கு நான் முதாலா செய்யணும், ஒரு இன்னொரு கிதாப் எடுத்த நேரத்துல அதுல இந்த விஷயங்கள் இருந்துச்சு. அப்ப நான் நினைச்சேன், இது இன்றைக்கு நபியுடைய தாவாவுடைய ஆரம்ப கட்டத்தை சொல்றதை விட இந்த விடயங்களை நான் டிஸ்கஸ் பண்றது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த விஷயங்கள் உங்களோட முதாக்கராசன். அதனால அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கும் பாக்கியம் கிடைக்குது. இப்ப ஸ்லேவாயில் இந்த திங்கக்கிழமையாக நாங்க மாத்திருக்கோம், என்ன ஸ்லேவாயில் இருக்கக்கூடிய மக்கள் இங்க வரணும், அவங்களோட ஆசை, ஏ எல்லாரும் நாங்க இந்த விஷயங்களை படிக்கணும், எங்களோட வாழ்க்கையில படிக்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாருக்கும் நீங்க இந்த மெசேஜை கொடுங்க, எல்லாருக்கும் இந்த செய்தியை கொடுங்க, எல்லாம் பள்ளியிலிருந்தும் எப்படி இது ஒரு தேவை, எப்படி நாங்க மஹல்லா நாளைக்கு, எப்படி செகண்ட் கஸ்டுக்கு, இப்படி நாங்க ஹல்கா மஷூராவுக்கு ஒரு தேவையோட தேட்டத்தோட போறோமோ அதையும் ஒரு வேலை தான், அதை விட மிக முக்கியமானதுதான், ஏன் நாங்க தாவத்துடைய வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், அதை எப்படி செய்யறது என்றதை படிக்கக்கூடிய முறைகள் தான் சீரான இருக்கு. சீரால எல்லாம் எங்கட பெரியார்கள் கூட அவங்க என்னத்தை எடுத்து தாராங்கடா, சீராவை படிச்சுதான், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிச்சுதான் எங்களுக்கு சட்டத்திட்டங்களை சொல்லி தராங்க, எங்களுக்கு தாவத்துடைய உசூல்களை சொல்லி தராங்க. அதனால நான் தாவத்துடைய தமிழகுடைய உசூல் இல்ல சொல்லி தாரேன். ஆனா பொதுவாக நபியுடைய காலத்துல எந்த முறையில தாவத் நடந்தது, எந்த முறையில செல்லல்லா அலிஸ்லாம் தாவத் செஞ்சாங்க, எந்த முறையில அவங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொண்டாங்க என்ற விஷயம் எல்லாம் வருது. இது எங்களோட ஒரு படிப்பு. அதனால இது ஒரு முக்கியத்துவமாக எடுத்து எப்படி நாங்க மக்களுடைய விஷயத்துல, தாவத்துடைய விஷயத்துல, மக்களை பள்ளிக்கு அழைக்கிற விஷயத்துல, எங்களுடைய தொழுகை இபாதத்துடைய விடயத்துல முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருக்கிறோமோ அதே போல இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன் எங்களோட இல்மும் முன்னேறணும், ஒரே நேரத்துல எங்களுக்கு இருக்கலா, எப்பயும் எங்கட இல்மும் முன்னேறி கொண்டிருக்கணும். மஹல்லாவே இல்ல மாஷா அல்லாஹ் நன்மை கிடைக்குது, ஆனா எப்பயும் என்ன நடக்குது, ஒரு தரகீப் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்ய தரகீப், இல்ம படிக்க ஒரு தரகீப், நாங்க தரகீப் செஞ்சு கொண்டே இருக்கிறோம் ஆனா படிக்கிறோம் இல்ல, என்ன நடக்குதுண்டா அந்த விஷயத்த, அல்லாஹ்வுடைய பாதையில போனா எப்பயும் இல்முடைய ஆறு நம்பர்ல இல்முடைய விஷயம் வந்தா ஆலி மூலமாக்கள்கிட்ட போயிட்டு காலம் அடிச்சு உட்கார்ந்து படிக்கணும் என்றத எப்பயும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம், ஆனா அது செய்யறவும் இல்ல. இப்ப இது செய்ய வேண்டிய தேவை டைம் வந்திருக்கு, நாங்க முன்மாதிரியா செஞ்சு இதுவும் நாங்க செய்யற வேலையும் சிலர் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. என்ன இது எங்கட வேலை இல்ல, இது வேறாக்க இல்ல, நாங்க தான் செய்யணும். யாரு அந்த விஷயத்துல முன்னுக்கு இருக்கிறோம், எங்களுக்கு தான், நாங்க தான் முன்மாதிரியா இந்த படிச்சு மக்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழணும். ஆனா மத்தவங்க வராங்க, ஆனா யாரு இந்த தாவத்துடைய விஷயத்துல முன்மாதிரி இருக்கிறாங்களோ அவங்க இது எங்கட வேலை இல்லை. எங்கட வேலை வந்து மஹல்லா வேலையும் ரெண்டு அங்கஸ்தும் ஹல்கா மஷூரம் இதை செஞ்சு கொண்டா எங்கட வேலை சரி, இது எங்கட வேலை இல்ல. இவனுடைய தீனுடைய எல்லா அம்சமும் எங்கட வேலை, எல்லாம் பதியும் நாங்க படிக்கணும். அதனால அன்பா அந்த சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திருக்கிறான். இந்த பள்ளியுடைய நிர்வாகிகளும் மாஷா அல்லாஹ் அதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இது தொடர்ந்து இது ஆரம்பிச்ச பாடம் மிஷா அல்லாஹ் தியாம நாள் வரைக்கும் நான் மௌத்தாகிறதுக்கு பின்னாலேயும் யாராவது ஒரு நல்ல ஒரு ஆலிம், ஒரு சிறந்த ஒரு ஆலிம் அல்லது எந்த யார் சரி படிச்ச ஒரு மாணவர் சரி தொடர்ந்து இந்த விடயங்கள் போயிட்டுக் கொண்டே இருக்கணும். அப்ப இந்த ஹக்கான இந்த இல்முடைய ஸ்பிரிட் எங்களுக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாவின் நல்லதாக்களே, இன்றைக்கு நாம் பார்த்த ஜெய்துபினுடைய சம்பவம், அதே போல என்னை சல்மான் பாரசி ரதி அல்லாஹுடைய சம்பவத்துல படிச்சுக்கொண்ட விஷயம்தான். இல்ம நாங்க படிச்சுக்கொண்டே இருக்கணும், மௌத்து வரைக்கும் நாங்க தேட்டத்தோட படிச்சுக்கொண்டே இருக்கணும். சஹாபாக்கள் இன்னும் பின்னால வந்த உலமாக்கள் எந்த அளவுக்கு எத்தனையோ கிராமங்களுக்கு பிரயாணம் செஞ்சு படிச்சாங்க, அதை சொல்லிக் கொடுத்தாங்க. இது உலமாக்கள் தொழிலாக செய்யக்கூடிய ஒரு வேலை அல்ல, வியாபாரத்தோட நீங்க செய்யணும். நான் சொன்னேன் எப்படி சல்மான் பாரிசு ரதியல்லாஹு அன்ஹு வியாபாரம் செஞ்சு கொண்டு படிச்சாரு, குடும்ப வாழ்க்கையோட நாங்க செய்யணும். இது ஒரு கோர்ஸாக நான் டாக்டர் ஆயிட்டு இதுக்கு பின்னால படிக்கத்தை ஒரு தொழிலாக செய்யறேன், அந்த தொழிலுடைய குவாலிபிகேஷன் கிடைச்சதோட நிப்பாட்டேன். இது தொழிலாக செய்யறதல்ல, இது வாழ்க்கையுடைய ஒரு தேவை. இதை நாங்கள் படிச்சுக்கொண்டே இருக்கணும், மரணிக்கும் வரை படிச்சுக்கொண்டே இருக்கணும். ஒரு இல்முடைய பாடத்தை படிச்சு கொள்றது எனே ஆயிரம் ரக்காத் நஃபில் தொழுது சிறந்த அல்லாஹ் அக்பர். எங்களுக்கு இந்த இரவு நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருந்தோம், ஒரு பாடத்தை படிச்சோம், ஆயிரம் ரக்காத் நஃபில் தொழுது, அதை விட சிறந்த நன்மை எங்களுக்கு கிடைச்சிடும் அல்ஹம்துலில்லாஹ். இதே போல இல்முடைய மஜ்லிஸ்ல உட்காரோம் நாங்க, இதுல எவ்வளவு நன்மை மலக்குமார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹுடைய பேர் எத்தனை தடவை சொல்லப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை தடவை சொல்லப்பட்டது, ஒரு சலவா நாங்க சொன்னா அல்லாஹ் எங்களுக்கு பத்து செலவா சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு இப்படியான பாடங்களின் மூலமாக கிடைக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நாங்கள் படிக்கக்கூடிய இந்த நல்ல விடயங்களை அந்த கேட்டு படிச்சு மட்டும் நிப்பாம அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கிய தருவானாக. வாஹர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.